ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। Starting here with Vishnu Sahasranam, name 496, Uttar.
Vishnu Sahasranamam, Uttara.
It's actually Uttara, but my voice got choked on the last vowel, Uttara.
Uttara.
But before I get into that, I'll go back to a name that I spoke on in the last verse.
இந்த நாமத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இதற்கு முந்தைய நாமத்தை பத்தி நான்
கொஞ்சம் சத்வஸ்தா, which appears in Bhagavad Gita.
சத்வஸ்தா இந்த பெயரானது பகவத் கீதையில தோன்றுகிறது.
Not directly to refer to Bhagavan, but to refer to the individual soul.
இது நேரடியான முறையில் பகவானை வந்து குறிப்பிடவில்லைனாலும் ஆத்மாக்களை வந்து குறிக்கின்றது.
But I'm going back to this because I'd missed it in my previous talk. In the word for word translation of this in Bhagavad Gita 240, chapter 2, text 45, Srila Prabhupada translates this thus.
In the slogatarku பகவத் கீதையோட 2:45 சில பிரபாதம் வந்து மொழிபெயர்க்கிறார். Thus, அதாவது
in a pure state of spiritual existence,
ஆன்மீக இருப்பினுடைய தூய்மையான நிலையில்.
Now, this is a basic precept or axiom of our understanding of Krishna.
இது கிருஷ்ணரை உணர்வதில் அடிப்படை தத்துவம்.
He's always situated in a pure state of spiritual existence.
இது வந்து ஆன்மீக இருப்பினுடைய தூய்மையான நிலையில் செய்யப்பட வேண்டியது.
Spiritual existence means pure.
ஆன்மீக நிலை என்றால் தூய்மையானது.
Material existence means impure.
பௌதிக நிலை என்றால் அது அசுத்தமானது.
Impure means not understanding one's relationship with Krishna.
அசுத்தமானது என்றால் கிருஷ்ணருடனான நம்மளுடைய தொடர்பை வந்து புரிந்து கொள்ளாமல் இருப்பது.
Being influenced by lust, greed, anger, envy, illusion, pride.
காமம், குரோதம், மதம், மாத்சரியம் இதனால வந்து பாதிக்கப்பட்டிருப்பது.
Get them all? காமம், குரோதம், லோபம்,
பேராசை, அப்புறம் மாயைக்கு உட்பட்டிருப்பது, தலைகணம் பிடிச்சிருப்பது,
மோகம், மதம், அண்ட் மாத்சாரியம். You better learn this properly because most of the common people, they know this. So if you are supposed to be a preacher and you don't know it properly, it doesn't look very good. I guess you could translate that also if you're not too embarrassed to do so. Because it pertains to others who are supposed to be preachers but they don't know these basic things.
பிரச்சாரம் செய்யக்கூடிய நபர்கள் இத்தகைய வார்த்தைகளுடைய தமிழ் வார்த்தை வந்து அந்தந்த மொழிகளில் வந்து தெரிந்திருக்கக்கூடியது அவசியம்.
So we worship Krishna, he's supreme.
கிருஷ்ணரை வழிபடுறோம், அவர் வந்து முழு
கடவுள். And he's in a different category to us altogether.
நம்மளோட ஒப்பிடும்போது அவர் வந்து வேற ஒரு நிலையில் இருக்கிறார்.
But we also can become like him.
நாமும் கிருஷ்ணரை போல மாறலாம்.
By worshiping him,
அவரை வழிபடுவதன் மூலமாக,
we can also come to a pure state of spiritual existence.
நம்மாலும் ஆன்மீக நிலையில் ஒரு தூய்மையான நிலைக்கு வர முடியும்.
We wouldn't worship him if he was only great.
நாம் அவரை வழிபடுகின்றோம் ஏனென்றால் அவர் வந்து மிகவும் சிறந்த ஒரு நபர்.
There are many great people.
பல சிறந்த நபர்கள், உயர்ந்த நபர்கள் இருக்கின்றனர்.
What's the name of the president of Sri Lanka?
ஸ்ரீலங்காவுடைய பிரசிடென்ட் உடைய பெயர் என்ன?
Maitripala.
Shri Sena Maitripala. So, he's a great person. We offer him suitable respect. But much greater than him are Indra, Chandra, Brahma, Shiva. I presume that he's sane enough to accept that also. Which many of the leaders of the world wouldn't do, so at least in Sri Lanka people are more sane in many ways than most of the people elsewhere, including in India for that matter.
I didn't say Punyasali. You said it. Pious.
Did I? Okay. All right.
Thank you.
All right. But Krishna is always pure. We have the tendency to become impure, but Krishna doesn't have that tendency. And also from this we should understand that even if it appears to us that Krishna is impure, it's not. Krishna is always pure. When Krishna tells Yudhishthira to tell a lie, Krishna is still pure. When Krishna dances with the gopis, he's still pure. It's only our impure perception that makes him, that by which we see him to be impure. Now, according to bodily laws of purity, if you put your hand on your mouth, that makes it impure. Krishna doesn't become impure if he puts his hand on his mouth. But we do. So please go and wash your hand without touching anything else before you do so. Yeah. Please go and do it. Yeah, right now. Okay, so moving on to Shlokam 53.
Shlokam.
Name
496.
Yeah, Uttara.
Uttara.
Maybe you've heard this word, I'm not sure if it comes in Tamil. It's a common enough word in North Indian languages. Does it come in Tamil at all? Uttara?
Uttara.
But you know it from Hindi and Sindhi. Yeah.
I know the name of Uttara. Abhimani.
Oh, I see. Yeah. This is female. His wife, Uttara. Yeah. So what does it mean in Hindi?
Hindi la the kanartha mena.
North and another meaning? Answer. Yeah, answer. In modern Hindi they usually say Jawab, which is Urdu. But pure Hindi is. But the main meaning given here, or the first meaning given by most of the commentators, is ut, up, and tara, to raise. So one who raises up.
இங்க பெரும்பாலான பொருள் எழுதக்கூடிய நபர்கள் இங்க அதற்கான அர்த்தம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உத்தர அப்படின்னா ஊத்த அப்படின்னா மேலே எழும்புறது அதாவது மேலே எழும்பி வரக்கூடிய ஒன்று.
So it means he rescues us from birth and death. Rescues the devotees from birth and death. He rescues the devas from the attacks of the demons. He lifts us up from our, I was just talking about the impure consciousness of kam, krodh, lobha, moha, mada, matsarya. He lifts us up from that.
Namai Krishna, in for nama pesana bola, kamam, matrum kobam, perase, talehanam, porame, idilirundu uyarthugindra.
That's another reason we worship him. He can save us from birth and death. To give that example of the president, again, you say president in Tamil? He can lift us up. He could appoint you as in some high post. He can lift a whole area up by giving special development facilities, allocating funds, and so on. But Krishna can lift us up from birth and death. We, by the grace of a politician, we can be lifted up in human society. But we are certain to fall down into the lower species in due course of time. But Krishna lifts us up beyond, far, far beyond this material world. Because he himself is Sattvasta, he is always situated in purity. And he is Vibhu, this name just came, most powerful. So he can lift us up. We can't lift ourselves up out of Maya. Devi Esha Gunamai Mamamaya Durat Yaya Mameva Ye Prabhadyante Maya Metam Taranti Te. Give the translation. We can, of course, we must try to get free from Maya. But we should understand that ultimately we can only get free by the mercy of Krishna. And because Krishna is Vatsala, that's a name which just came, which means he's very affectionate to his subordinate devotees. So he's very inclined to uplift his devotees. As Srila Prabhupada used to say, if we make one step toward Krishna, he will make 10 steps toward us. Uttara also means north. We gave that reason. So north gives the idea of what's up, what's on top. And Krishna is always on top. Baladev Vidyabhushan states that in his rendering of this name, gives the meaning that because Lord Krishna possesses unlimited wonderful potencies, he is the best of persons.
பலதேவ வித்யாபூஷ்ணர் அவருடைய விளக்க உரையில விளக்கி இருக்கிறார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பல்வேறு சிறந்த சக்திகளை வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால அவர் தான் மிக உயர்ந்த நபர் அப்படின்னு.
உத்தர also means reply. Reply, answer.
உத்தரைக்கு இன்னொரு அர்த்தம் பதில் சொல்வது, பதில்.
And although the commentators, it's not recorded here, any commentators have given this meaning, I will venture to comment in this way.
வேற எந்த விளக்கம் கொடுக்கக்கூடிய நபர்களும் இதற்கு இந்த பதிலை வந்து, அதாவது இந்த அர்த்தத்தை கொடுக்கவில்லை என்றாலும் நான் அதை பத்தி பேச விரும்புகின்றேன்.
Remembering Chaitanya Mahaprabhu's pastime of cleaning the Gundicha temple.
ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு குண்டிச்சா ஆலயத்தை வந்து தூய்மை செய்யக்கூடிய தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த லீலையை எனக்கு ஞாபகம் வருகின்றது.
Being accompanied by his associates in doing so.
அவர் தன்னுடைய சகாக்களுடன் சேர்ந்து கொண்டு இந்த சேவையை செய்து கொண்டு வருகிறார்.
So they were sweeping the floor.
அவர் வந்து தரையை வந்து துடைத்து கூட்டி கொண்டிருந்தார்.
Bringing heavy jugs of water from the nearby Indrajumna Sarovara. Narendra Sarovara, can't remember.
Kulathilirunda periya periya paanaigalil neera eduthu vandu sundam seidargal.
And then throwing the water to wash away the dust.
Anga irukkudi alukai vandu kaluvadarkaga thanneera veegamaga ootinargal.
But they had a special language for doing so.
Anal idai seivadarku avangalukku oru thani mozhi irundhathu.
Instead of saying bring a jug of water here, kalasam,
adavadhu inge oru paanaila thanni eduthu vaanga appdi solradhukku badhila,
or throw it here,
adha inge oorthunga appdi solradhukku badhila,
or do you need more water,
innum konja thanni venuma appdi kekkradhukku badhila,
they would only say krishna krishna krishna.
அவங்க வெறுமனே வந்து கிருஷ்ணா 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 அப்படின்னு சொன்னாங்க.
So everything they said and everything, every reply was only Krishna.
அவங்க என்ன சொன்னாலும் அதுவும் கிருஷ்ணா தான், அதற்கான பதிலும் கிருஷ்ணா தான்.
கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, bring it here, I'm bringing it, but it's all by indication and Krishna Krishna Krishna.
எல்லாமே செய்கையின் மூலமாக இங்க எடுத்துட்டு வாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா இங்க ஊத்துங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாங்க.
And also there was one god brother of Srila Prabhupada's,
Srila Prabhupada's one anmika sahodara irundar,
who is known as Krishna Das Babaji.
Avarude per Krishna Das Babaji.
And whenever anyone asked him a question, he would reply Hare Krishna.
Eppa yaar avargitta endha kelvi ketalum avarku solagudiya badhil enna appadina Hare Krishna.
That was mostly his reply to every question.
Adha avarude ella kelvigalukana badhilaga irundathu.
Often at the end of classes I asked, does anyone have any question?
பொதுவா நான் வந்து வகுப்பு முடிந்த உடனே நான் வந்து கேட்பேன், யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா.
And often a devotee, they, as the, before they say the question, they say Hare Krishna.
கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பக்தர் என்ன சொல்வார் அப்படினா ஹரே கிருஷ்ணா அப்படினு சொல்வார்.
To which I sometimes say, well, that's the answer, what's the question?
அவர் இந்த சொன்னோடனே நான் பல சில நேரத்தில் சொல்லுவேன், இதுதான் பதில் கேள்வி என்ன அப்படின்ட்டு.
Krishna is the answer to all questions.
Krishna தான் எல்லா கேள்விகளுக்குமே பதில்.
Why am I here? What am I doing in this world? Where should I go?
நான் யார், நான் எதனால, நான் இங்க எதுக்காக வந்தேன், நான் இங்க என்ன பண்ற, வேற நான் எங்க போகணும்?
What is the meaning of existence?
வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன?
Complex philosophical discussions.
ரொம்ப கடினமான தத்துவ விவாதங்கள்.
Is there any such thing as a priori knowledge? I have no idea. I mean, I don't know Tamil, but I have no idea. Even if I did, it would probably be pretty difficult to translate. In I guess in Sanskritum you could say, you could call a priori knowledge svata siddha jnana. The term comes, it's, Sanskrit is meant for philosophy among other things. But you can do whatever you like. Stuck. So what's the answer? Krishna.
Krishna.
Just say Krishna, that's all. But it won't help translating much. Okay. This is what you do when you're translating, you don't know how to translate something. Do you know what a priori knowledge is? Knowledge that's inherent in us, not coming from any outside source.
அதாவது நம்ம உள்ள இருந்து வரக்கூடிய உள்ளுறை அறிவு
அப்படிங்கிறது சொல்லப்படுறது. In the Indian philosophical systems, when there are some who propose this and some who oppose this.
இந்திய தத்துவ நிலைகள்ல சில நபர்கள் இந்த விஷயத்தை ஏற்கின்றனர், சில நபர்கள் மறுக்கின்றனர்.
So those who propose it say that, you see, even the child, this example Srila Prabhupada also gave, when the child is born, he knows to suck the breast of his mother. He doesn't have to go to a university to get instruction on that.
இதை வந்து தெரிந்து கொள்றதுக்கு ஒரு கல்லூரிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
Srila Prabhupada used this example to demonstrate the presence of the Paramatma, the Super Soul.
Srila Prabhupada நம்மளுடைய இதயத்தில் பரமாத்மா இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை விளக்குவதற்காக இந்த உதாரணத்தை கொடுத்தார்.
What the philosophers would call inherent knowledge. We would say, the theists say that, well, that knowledge is supplied by the Paramatma within the heart of everyone.
தத்துவவாதிகள் இதை நம் உள்ளிருந்து வரக்கூடிய உள்ளுறை அறிவாக கூறுகின்றனர். ஆன்மீகவாதிகள் இதை வந்து பரமாத்மாவுடைய வழிகாட்டுதலாக கூறுகின்றனர்.
And really, Krishna is the answer to all philosophical inquiry.
உண்மையிலே கிருஷ்ணர் தான் எல்லா தத்துவ கேள்விகளுக்குமே பதில்.
When we talk of philosophy, our understanding is different to that of what people in general understand it to be. Although I don't think anyone in Bhatti Kawala's discusses philosophy at all. Is it outside of here? No. It's not on the agenda.
நாம் வந்து தத்துவம் அப்படின்னு பேசுறச்ச நம்ம பேசக்கூடிய தத்துவமானது பொதுவாக தத்துவம் அப்படின்ற பெயர்ல தத்துவவாதிகள் பேசுவதற்காட்டிலும் முற்றிலும் வந்து மாறுபட்டது. இங்க பட்டிக்கலோல இருக்கக்கூடிய மக்கள் வந்து தத்துவங்களை வந்து விவாதிப்பதாக எனக்கு வந்து பெருசாக தோன்றவில்லை.
But there are persons and there have been throughout history who are really bothered about trying to understand everything.
ஆனால் வரலாற்றில் பல நபர்கள் இருந்தனர், எல்லா விஷயத்தையும் தத்துவ ரீதியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்த நபர்கள்.
And they have so many questions to ask, and if they even get any reply to any question, then they find that the reply opens up another set of questions.
பல கேள்விகளுக்கு பதிலை தேடிக்கொண்டிருந்தனர், அதுல ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் கிடைத்தால் அந்த பதிலே வந்து பல கேள்விகளுக்கு வந்து காரணமாக இருப்பதை போல அவங்க உணர்ந்தனர்.
So they can study philosophy for their whole life, and at the end of it, they may understand, well, I didn't understand anything. I didn't come any closer to understanding anything than before I started.
தத்துவத்தை வந்து வாழ்க்கை முழுக்க நம்ம வந்து படித்த பிறகு கூட நம்ம எந்த ஒரு தத்துவத்தையுமே புரிந்து கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு இறுதிக்கு தான் வர வேண்டும்.
I just heard a story about a Western Zen Buddhist teacher.
நான் ஒரு மேற்கத்திய புத்த போதகரை பத்தி இப்பதான் வந்து கேள்விப்பட்டேன்.
So he was approached by a prospective disciple. He said, "Teach me about Zen Buddhism."
அந்த நபர் அந்த போதகரை அணுகி எனக்கு வந்து புத்த மதத்தை பத்தி பிரச்சாரம் செய்யுங்கள், போதியுங்கள் அப்படின்னு கேட்டார்.
And so the Buddhist teacher said, "We see the three trees that are standing there."
அவர் அந்த புத்த போதகர் வந்து சொன்னார், அங்க மூன்று மரம் நிற்கின்றது, அது உங்களுக்கு தெரிகிறதா? மூன்று மரம்,
tell me what it means.
அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார்.
So he looked at it and said, well, maybe three trees were planted by someone and that one was in the middle.
அவர் அதுக்கு வந்து பதில் சொன்னார், இந்த மூன்று மரம் யாராவது ஒரு நபரால வந்து நடப்பட்டிருக்கலாம்.
And it looks very picturesque.
அது ரொம்ப அழகாக இருக்கின்றது.
Said, no, you're not fit to study Zen Buddhism. Go.
உடனே அந்த நபர் வந்து சொன்னார், அந்த ஆசிரியர், நீங்க வந்து இந்த விஷயத்தை வந்து கத்துக்கிறதுக்கு வந்து தகுதியற்ற நபர் அப்படின்னு.
He said, if you come back with good answer, I can teach you.
அவர் வந்து சொன்னார், நீங்க வந்து மறுபடியும் ஒரு ஏதாவது நல்ல பதிலோட வந்தீங்க அப்படினா நான் உங்களுக்கு இதை வந்து கத்து கொடுப்பேன் அப்படினு
சொன்னார். So he was thinking about it and he came back the next week and he said, well, you see, the roots go down and it helps to nourish the biological ecosystem at the roots, and it gives out oxygen into the atmosphere, and it described it in a biological way.
அடுத்த வாரம் அவர் திருப்பி வந்து இந்த மாதிரி வந்து விளக்கினார், அந்த மரத்துடைய வேர்கள் வந்து கீழே வந்து செல்கின்றது, இது வந்து அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து ரொம்ப ஒப்பானதாக இருக்கின்றது, அதிலிருந்து வந்து ஆக்சிஜன் வெளிவருகின்றது, மூச்சு காற்று வெளிவருகின்றது, இது மக்களுக்கு நன்மை.
And the teacher said, get out of here, you're not fit for studying Zen Buddhism.
அந்த ஆசிரியர் மறுபடியும் சொன்னார், உங்களுக்கு இதை படிக்கிறதுக்கு வந்து தகுதி இல்ல, தயவுசெய்து நீங்க வந்து போயிடுங்க அப்படின்னு.
So he was thinking and thinking and thinking day and night and became almost crazy.
அவர் வந்து இதை வந்து பகலும் இரவுமா வந்து நினைச்சு நினைச்சு இதுக்கு பதில் என்ன அப்படின்னு நினைச்சு நினைச்சு அவர் கிட்டத்தட்ட பைத்தியமாவே ஆயிட்டார்.
And eventually he ran up to the teacher and yelled at him, what do you mean meaning? It doesn't have any meaning.
அவர் வந்து கடைசியில கோபமட்டு அந்த ஆசிரியரிடம் போய் சென்று கத்தினார்,
And predictably, if you know anything about Zen Buddhism, he said, yes, now you're fit to study Zen Buddhism. So it begins on the supposition that there's no meaning to anything, emptiness.
எந்த ஒரு விஷயத்துக்குமே எந்த அர்த்தமுமே இல்ல அப்படின்றதுதான் அந்த தத்துவமே.
Yeah, but devotees can explain, well, this the form that we see is produced of material nature.
ஆனா பக்தர்களால இதை வந்து விளக்க முடியும், நாம் பார்க்கக்கூடிய இந்த ரூபமானது பௌதிக இயற்கையால உருவாக்கப்பட்டிருக்கின்றது.
The living being that gives life to the structure of the tree is a living being who is an eternal servant of Krishna but has forgotten that.
And the vishayathirku uyiruta koodiya and the uyir anadu bhagavan shri krishna ode nitya sevagan anal adai adu avan vandu marandu vittan.
It's a condemned species.
Adu vandu romba odukapatta oru uyirinam.
We can go up to the tree and chant Hare Krishna to benefit the jiva in that tree body.
Naam vandu venumendal and the மரத்துக்கிட்ட போய் ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணலாம் அந்த மர உடலில் இருக்கக்கூடிய ஜீவனுடைய நன்மைக்காக.
Some of the mundane philosophers, they became frustrated with Srila Prabhupada.
சில பௌதிக தத்துவவாதிகள் ஸ்ரீல பிரபுபாதரிடம் வந்து விரக்தி அடைந்தார்கள்.
Someone criticized his translation of Bhagavad Gita.
சில நபர்கள் அவருடைய பகவத்கீதைக்கான மொழிபெயர்ப்பை வந்து கண்டனம் செய்தார்கள்.
He said, well, you just explain everything in terms of Krishna.
அவங்க சொன்னாங்க, நீங்க எல்லா விஷயத்தையுமே கிருஷ்ணரின் பெயர்ல தான் வந்து விளக்குறீர்கள்.
And Prabhupada took that not as an it was supposed to be a criticism but Prabhupada took it yes thank you.
சில பிரபாதர் அதை வந்து கண்டனமா எடுத்து கொள்ளாம இல்ல அவங்களுக்கு வந்து நன்றி அப்படினு பதில் அளித்தார்.
யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வாங் ச மை பஷ்யதி தஸ்யாஹம் ந ப்ரணஷ்யாமி சச மே ந ப்ரணஷ்யதி. Krishna says whoever sees me in everything and everything in me, for him I am never lost and he for him I am never lost and he is never lost to me.
Krishna vandu solgirar yaar oru than ella vishayathilum ennai paarkiraro matrum ennum ella vishayathil paarkiraro andha nabar ennai eppozhudhum ilappadillai andha nabarai naanum eppozhudhum vandu ilappadillai.
So if the message of Bhagavad Gita is to see Krishna everywhere, then certainly we should see him in every shloka of Bhagavad Gita.
Bhagavad Gita ode upadesam Krishnare ella adathilum paarka vendum endral appozhudhu Bhagavad Gita ode ella shlokathilum kuda naam vandu Krishnare kaana vendum.
So Krishna is the answer to all questions.
Krishna dhaan ella kelvigalukkumana badhil.
All questions can be answered in relation to Krishna.
Ella kelvigalume Krishnane thodarbu kondu badhil alikkapadalam.
We may say, well, how far is it from Batticoala to Colombo?
நம்ம வந்து கேட்கலாம் இங்க பட்டிக்குலர்ல இருந்து கொழும்புக்கு வந்து எவ்வளவு தூரம் அப்படின்ட்டு.
கிருஷ்ணா
கிருஷ்ணா.
And we say, well, that's not a very practical answer, is it? What is the answer? 250 kilometers by flight, by as the crow flies, as they say in English. Okay, well, so if you say 250 kilometers, where's Krishna in that? But if you say that, then the devotee sees Krishna there also. It's not, yeah. The devotee sees Krishna in that also. Why is it 250 kilometers? No, in the middle of the class. Krishna made it like that. You may say, well, Krishna, he didn't make Colombo or Batikwala. They're both cities made by human beings. Yeah, but they did so how? By the intelligence and the impetus given to them by Krishna. Apart from that, when we talk about Krishna as the answer to all questions, we don't go to a guru and ask him how far is it from Batikaloa to Colombo. Tasmad gurung prapadyeta jignyasu shreya uttamam. One should approach a guru to ask about one's highest benefit. So this is the kind of topics that we should discuss. These are the topics we discuss in our classes that we have here. Okay, I think I'll stop there because the next name is, it's going to be a long class on the next name. I recently did a class on one name, it went over about 7 sessions, and that was only without translation, that was about 6 hours or something like that. On Vishu Sahasranam. What was it? I can't remember myself. Vatsala. Oh, that, no. That I gave Dharmakrit, yeah, Dharmakrit. Vatsala was another long one. But I did that, I think, in one session. No, more than one session. But Dharmakrit, one who makes Dharma. So in the discussion of that, I gave so many objections to Krishna. Why people say he's immoral. So I was answering all of those and the point of Okay. Actually, there's one name in there that comes just after that, Dharmi. And afterwards, as I happen to be discussing that now, the meaning of dharmi, it is a construction, something like yoga, yogi, karma, karmi, dharma, dharmi. So it's a construction like that, which I didn't speak on because I didn't think of it previously.
உதாரணத்துக்கு தர்மி அப்படின்ற பெயரை பத்தி பேசக்கூடிய நிலையில இந்த தர்மி அப்படின்ற வார்த்தை வந்து எப்படி உருவானது அப்படின்னா, எப்படி வந்து யோகா யோகி கர்மா கர்மி அதே போல தர்மா தர்மி அப்படின்றத பத்தி அங்க பேச
விரும்பினேன். It works around the other way. Bhakti bhakta. So a yogi, in the fullest sense of the term, is one who is engaged in yoga. Yoga can mean a practice, but yoga ultimately means to be linked. So the full meaning of yoga is not the practice of yoga, but the perfection of yoga. So one who is linked, one who is linked up, is a yogi. So in the same way, dharma, there has to be someone who is dharmi. It's not just a concept, but there have to be people who act according to that. So Krishna is the supreme dharmi. He acts according to dharma, and dharma is dependent on him and aimed at him.
Krishna miha unnada uyaranda dharmi avar dharmathin padi nadakkindrar dharmam avarai saarndadhaan irukkindrathu avarai nokki irukkindrathu.
So just as yogi means one who is linked with Krishna, that's the ultimate meaning.
Yogi endral endha oru navar Krishnanidam thodarbu kondirukkararo.
So similarly dharmi means one who is following, who is the same way, he's in harmony with Krishna. Just as Krishna is the supreme yogi, he's the supreme dharmi. Yogi means one in whom yoga is observed.
Yogi அப்படினா என்ன அர்த்தம் அப்படின்னா யார் மீது யோகம் செய்யப்படுகின்றதோ.
Dharmi is one in whom dharma is observed.
Dharmi அப்படின்னா யார் மீது தர்மம் வந்து செய்யப்படுகின்றதோ.
So these are all somewhat technical.
இது வந்து கொஞ்சம்
analyses.
ஆழமான விஷயங்கள்.
Vicharam, analysis.
விசாரணை.
Hare Krishna. I didn't get anywhere near to quote. I was going to quote from this, but I didn't come to that name. So I only. Okay, Hare Krishna. Any question about this? And you know what the answer is before you even ask. Of course, Krishna takes many forms. He's not only the name Krishna, he has at least 1,000 other names. So if there's any question about this, you could ask, yeah.
Bhaktivinoda Thakur explains that the Dharmadvaji, one who pretends to be religious, is even worse than...
One who pretends to be religious, Dharmadvaji, one who waves the flag of Dharma, it literally means that he's worse than someone who doesn't follow religion.
Or even than sense gratifier.
Worse than sense gratifier. He is a sense gratifier, but he pretends to be... That's similar to what Krishna says in Bhagavad Gita, isn't it? That mithyachara se uchita yas tvindriyani sanyamya. No, that's the verse after. How does that begin? That verse. Mithyachara se uchita. Do you know how that verse begins? Oh. Where does that come? Well, I'm not finding it. Yeah, oh, okay, anyway, what's the question? Oh, here it is. Karmendriyani Sangyamyaya Aste Manasasmaran Indriyartan Vimurhatma Mithyacharasa Uchate. One who restrains the senses of action but whose mind dwells on sense objects certainly deludes himself and is called a pretender. Yeah, then?
So as long as we are not on the pure level, then...
Oh, then we have to come to the next. So as long as we're not on the pure level, are we just making a show? Yeah, well, then the next verse, Krishna says, Yas twindriyani manasa niyam yarabhater juna kamindriyai karma yogam asakta savishishyate. On the other hand, if a sincere person tries to control the active senses by the mind and begins karma yoga in Krishna consciousness without attachment, he is by far superior.
தன்னோட குலங்களை மனதின் மூலியமாக கட்டுப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறாரோ, கிருஷ்ண உணர்வில் கர்மயோகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர் அவர் வந்து ஏமாற்றக்கூடிய நபரை காட்டிலும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்.
நியதங்குரு கர்ம துவம் கர்ம ஜாயோ ஹி அகர்மணஹ. Perform your prescribed duty, for doing so is better than not working.
நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமையை வந்து செய்வது வந்து சிறந்தது கடமையை செய்யாமல் இருப்பதற்கு.
And then yagyartat karmano nyatra, one should work for the sake of yagya, for Vishnu. The argument that if you're not pure and you follow bhakti yoga, then you're just cheating, then that would mean that no one could follow it unless they're completely pure.
பக்தி யோகத்தை தூய்மையான நிலையில பயிற்சி பண்ணாத ஏமாற்றக்கூடிய நிலை அப்படின்னு நம்ம வந்து பேசணும் அப்படின்னா யாருமே வந்து தூய்மையான நிலைக்கு வருவதற்கு முன்னாடி பக்தி யோகத்தை வந்து பயிற்சியே செய்ய முடியாது.
But it is the process to become pure.
ஆனால் இந்த வழிமுறையை நாம் வந்து தூய்மை அடைவதற்காக தான்.
One who makes a show of being a devotee specifically for fulfilling material desires, who's not trying to get free from material desires, is a cheater.
எந்த ஒரு நபர் தன்னுடைய பௌதிக ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக பக்தனாக வந்து நடிக்கிறாரோ அந்த நபர் கண்டிப்பாக ஏமாற்றக்கூடிய நபர்.
For instance, if someone approaches someone else and says, give a donation for the temple, but actually he gets a, what he's really thinking of is that I get a commission on this, and so what I really want is to get money for myself and my family.
ஒரு நபர் உதாரணத்துக்கு இன்னொரு நபரிடம் சென்று இங்க கோயில் கட்டுறதுக்காக வந்து தானம் கொடுங்கள் அப்படின்னு கேட்டார் அப்படின்னா அப்ப அவருடைய எண்ணம் இந்த தானத்தை நான் வந்து வசூலிப்பதன் மூலமாக இதுல இருந்து எனக்கும் கொஞ்சம் வந்து ஒரு பங்கு வந்து எனக்காக வரும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்து எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு செஞ்சார் அப்படின்னா அது கண்டிப்பா ஏமாற்றக்கூடிய நிலை.
That is a kind of cheating.
அது கண்டிப்பாக ஏமாற்றக்கூடிய நிலை.
Someone is a swami getting respect from all the people, but then secretly he has girlfriends.
ஒரு நபர் மிக உயர்ந்த சுவாமியாக இருந்து எல்லாரிடமிருந்து மதிப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு தனிப்பட்ட முறையில் பெண்களுடன் வந்து சகவாசம் வைத்துக் கொண்டிருந்தால் அவர் கண்டிப்பாக ஏமாற்றக்கூடிய ஒரு நபர்.
That is cheating.
அது ஏமாற்றக்கூடிய ஒரு குணம்.
Now, one may have material desires, but then if he's seriously practicing, he doesn't indulge in those desires.
ஆனால் யாரோருக்கு பௌதிக ஆசைகள் இருந்தாலும் கூட தீவிரமாக பயிற்சி செய்து அத்தகைய பௌதிக ஆசைகளில் ஈடுபடாமல் இருக்கின்றாரோ.
There's clear difference between someone who's pretending for the sake of sense gratification and someone who's seriously trying to become purified.
இது வந்து புரிந்து கொள்வது எளிமை. எந்த ஒரு நபர் வந்து புலனின்பத்தில் ஈடுபடுவதற்காக ஏமாற்றக்கூடிய நபர் மற்றும் புலனின்பத்திலிருந்து வெளிவருவதற்காக தூய்மை அடைவதற்காக பக்தி பாதையை பயிற்சி பண்ணக்கூடிய நபர்.
The problem for the practitioner can arise when people presume him to be on a higher level than he actually is.
எப்போ இந்த பிரச்சனை வரும் அப்படினா மக்கள் எப்பொழுது ஒரு நபர் உயர்ந்த நிலையில் இல்லாத ஒரு நபரை வந்து உயர்ந்த நிலையில் இருப்பதாக கருதுகின்றனர் அப்பொழுது.
Because he acts in a very pure way, they may just presume that he is very pure at heart.
அவர் வந்து ஒரு தூய்மையான நிலையில் நடக்கும் பொழுது அந்த நபர் வந்து இதயத்திலும் தூய்மையாக இருப்பதாக நினைக்கலாம்.
Which actually he is, even to try to live like that means very pure at heart.
கண்டிப்பாக அவர் அப்படிதான், ஏனால் அத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வதே வந்து மிக உயர்ந்த ஒரு விஷயம்.
But to underestimate the power of Maya is very dangerous.
ஆனால் மாயோட சக்தியை குறைத்து மதிப்பிடுறது வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயம்.
Therefore, Chaitanya Mahaprabhu always recommended humility.
அதனால்தான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எப்பொழுதுமே பணிவு மனப்பான்மையை வந்து வற்புறுத்தினார்.
Always give credit where it's due.
எப்பொழுதுமே வந்து நமக்கு வரக்கூடிய மதிப்பு மரியாதை பாராட்டுகளை மற்றவங்களுக்கு வந்து கொடுத்து விடணும்.
If someone offers respect to us, we should always say, yes, this is due to my Guru Maharaj. Prabhupada saved me.
நமக்கு யாராவது வந்து மதிப்புகளை மரியாதை கொடுத்தார்கள் அப்படின்னா, ஆமாம், இது வந்து எனக்கு ஸ்ரீ பிரபுபாதரால வந்து கிடைத்தது, என்னுடைய குருவால கிடைத்தது அப்படின்னு சொல்லிடணும்.
ஹரே கிருஷ்ணா, that's the answer. ஹரே கிருஷ்ணா.
அதுதான் பதில், ஹரே கிருஷ்ணா.
Why are there so many flies here? Well, you may say, what's the reason? There's all garbage around, maybe that's the reason. But ultimately, everything's under the control of Krishna. We
can say, there's a lot of garbage around.
So ultimately the answer is Krishna.
இறுதியான இதற்கான பதில் கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. ஆல் க்ளோரிஸ் டு ஸ்ரீல பிரபுபாத். ஹரே கிருஷ்ணா.